புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் தேர்தல் களமும் வாக்களிப்பின் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் புதுகை பண்பலை நேயர்களுக்கு முனைவர் பி சக்திவேலின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது ஒரு அருமையான காலகட்டம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் ஒரு சரியான தலைப்பில் தங்களுடன் உரையாடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் சார்.
ஒவ்வொரு குடிமகனின் முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய வாக்குப்பதிவு. ஒவ்வொரு தேர்தலிலையும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் 2024 நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நடத்தப்படும் தேர்தல்களின் முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல நமக்கு தெரியப்படுத்தும் விதமாக தகவலை சொல்லுங்கள் சார்.
சிறப்பு சார், சிறப்பு சார். சார் மக்களாட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அடித்தளமே தேர்தல்கள் தான் சார். இந்த தேர்தல்களானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தல்கள் இந்தியாவில் இதுவரை 17 முறை தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது 18வது பொது தேர்தலுக்காக அந்த தேசமே தயாராகி கொண்டு வருகின்றது. காந்தி இந்த மக்களாட்சி பத்தி சொல்லும்போது ரொம்ப எளிமையா சொல்வாரு. இந்த மக்களாட்சியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் எளிமையானவர்களை வலிமையானவர்களாக ஆக்குவது. அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை பாமர மக்களை வலிமையுடையவர்களாக, அதாவது வாக்கு செலுத்துவதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து, சிறப்பான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுதான் நம்மளுடைய தேர்தல், நம்மளுடைய மக்களாட்சி. எல்லாருக்கும் தெரியும் சார், முதல் முதலாக 1952 தேர்தல் நடத்தப்பட்டது. மொத்தம் 493 சீட்டு சார் அன்னைக்கு 1952. இன்னைக்கு இந்த 18வது மக்களவை தேர்தலானது 543 இடங்களுக்கு தேர்தல்கள் நடத்தப்படுகின்றது. இதுல ஒரு முக்கியமான ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல நடத்தப்பட்ட தேர்தல்கள் 5 மாதங்கள், அதாவது 1951 செப்டம்பர் மாதம் தொடங்கிய தேர்தலானது பிப்ரவரி 1952 5 மாதங்களுக்கு தொடர்ந்து நடக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டமானது குறைந்துள்ளது. இப்ப 2 மாசத்துக்கு நம்ம தேர்தல், 2.5 மாசத்துக்குள்ள தேர்தல்களுடைய ஒட்டுமொத்த ப்ராசஸும் முடியுது சார். அதுக்கு அடுத்ததாக மற்ற நாடுகள் போல இந்தியாவில் கிடையாது. மற்ற நாடுகளில் போராட்டங்களின் வாயிலாக தான் பொதுமக்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையானது கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் எந்த ஒரு போராட்டம் கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் முதல் பொது தேர்தல், அதாவது 1952 தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது நம்ம ஒரு சிறப்பான நாடு. இந்த மாதிரி ஒரு வரலாறு மேற்கத்திய நாடுகள் கூட கிடையாது சார். நம்ம நாட்டுக்கு உண்டு. எந்த ஒரு போராட்டமின்றி, எந்த ஒரு டிமாண்ட் இல்லாம மக்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். அதுக்கு அடுத்தது சார், இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் பல வகையில சிறப்பானது. அதுல முக்கியமானது, மற்ற நாடுகள் போல நம்மளுடைய இந்தியா கிடையாது. நீங்கள் வட மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு விதமான கலாச்சாரம், ஒரு விதமான மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடம், அவர்களுடைய இருப்பிடம் எல்லாமே வந்து சார் வித்தியாசமானது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 46 கிலோமீட்டர் வந்து பல்வேறு போக்குவரத்தின் மூலமாக சென்று தேர்தல்கள் நடத்தப்படுகின்றது. இன்னொன்னு வந்து 4 பேருக்கும் ஒரு பூத்து வாக்குச்சாவடிகள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது தேர்தல் சமயத்தில். அதே மாதிரி வந்து மக்கள் நடக்க முடியாத அல்லது பேருந்துகள் செல்லாத இடத்தில் கூட இந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டது ஒரு சிறப்பு சார். அதுக்கு அடுத்ததாக முக்கியமானது வந்து மேற்கத்திய நாடுகளில் கூட இந்த இவிஎம்எஸ் சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவுகள் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் நாம் இந்தியாவில் இந்த இவிஎம்எஸ் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது முழுக்க முழுக்க என்னோட பண்பலை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த மின்னணு வாக்குப்பதிவுகள். அதுக்கு அடுத்ததாக வெளிநாட்டு மக்களே சிறப்பாக வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நம்மளுடைய தேர்தல் நடக்கின்றது. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் அவர்களை தேர்வு செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்றால் அதற்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது சார். அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட் ஆன் கேள்விப்பட்டிருப்பீங்க, NOTA, அதாவது நன் ஆஃப் தி அபோன்னு சொல்லுவாங்க சார். நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பலன்னா அதை கூட வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க சார். அதனால பல வகையில நம்ம வந்து சிறப்பு சார். அதுக்கு அடுத்ததாக இந்தியாவில் தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா சார். ஏன்னா ஆட்சி மாற்றம் என்பது அமைதியாக நடைபெறுவதற்கு தேர்தல்கள் உதவுகின்றது. அந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாகத்தால்தான் இந்த பாராளுமன்றம் சரி அல்லது அரசியல் கட்சிகளும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ இவர்கள் அனைவருமே மக்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாத்தோட மிக முக்கியமானது மை ஓட் இஸ் மை ரைட்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாக்குப்பதிவு என்னுடைய வாக்கு என்பது என்னுடைய பெருமை என்னுடைய உரிமைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 18 வயசு ஆன போது முதல் பொது தேர்தலில் நான் வாக்கு செலுத்தும் போது அவ்வளவு ஒரு உணர்ச்சியாக அவ்வளவு ஒரு எந்திவிசுவாசத்தோட பூரிப்போட வந்து நான் தேர்தல் வாக்கு பதிவு செய்யக்கூடிய இடத்துக்கு சென்று வந்தேன். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், என்னுடைய இளம் வாக்காளர்கள் முதல் முதலாக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு வாக்கும் ஒரு உன்னதமானது ஒரு புனிதமானது. ஒவ்வொரு வாக்கும் இந்தியாவினுடைய தலையெழுத்தியம் இந்தியாவுடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது, சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கு வித்திடக்கூடியது என்றது நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால நீங்க பல வகையில நம்ம இந்திய தேர்தல் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார். அது
ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திருவிழா நடப்பது போல ஒரு நாட்டுக்கு தேர்தல் திருவிழா அப்படிங்கிற வகையில வந்து தேர்தல் வந்து சிறப்பான வகையில வந்து நடக்குது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களுடைய களத்துல இறங்கி தேர்தல் களத்தை சந்திச்சு மக்களும் எல்லா வகையிலையும் தயாரான ஒரு சூழலாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே நேரத்துல அரசு அதாவது நம்மளுடைய தேர்தலை நடத்தக்கூடிய காலகட்டத்தை தேர்தல் ஆணையத்தோட பங்கு என்னென்ன இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்களேன்.
நிச்சயம் சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324 இது அவசியம் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் சார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் என்ன, அதனுடைய அதிகாரங்கள் என்று, எவ்வாறு இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகின்றது என்பது அனைத்துமே விவரிக்கப்பட்டுள்ளது சார் இந்த Article 324 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு அடுத்ததாக இந்த 18வது மக்களவை தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்பது சொல்வதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை பார்த்தாவே தெரியும் இது எவ்வளவு ஒரு ஒரு கடினமான அதே சமயத்தில் சிரமப்பட்டுதான் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரி அரசாங்கம் தேர்தல் நடத்துறாங்கன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு புள்ளி விவரம் சொல்றது. இப்ப தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்தியாவில் 96.8 கோடி வாக்காளர்கள் உள்ளார்கள் இந்தியாவில். அதில் 47.1 கோடி ஆண் வாக்காளர்களும் அதே மாதிரி பெண் வாக்காளர்கள் வந்து நீங்க 49.72 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதோட சிறப்பு நாம பேசும்போது கூட சொன்னீங்க, முதல் முதலாக தேர்தலில் வாக்கு செலுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 1.82 கோடி சார். இதுல 85 லட்சம் பெண் வாக்காளர்கள் உள்ளு. சோ அந்த 1.82 கோடி வாக்காளர்கள் இவர்கள் தான் இந்த தேர்தலுடைய போக்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக 19.16 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு வீரர்கள் இந்த இந்த தேர்தலில் ஈடுபடுத்த போகின்றார்கள். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சிறப்பு என்னன்னா 100 வயதை கடந்தவர்கள் இந்த வாக்காளர்கள் 2.18 லட்சம் பேர் இருக்காங்க சார் இந்தியாவில். இவர்கள் அனைவருடைய பெயர்கள், இவர்கள் அனைவருக்குமே வந்து நீங்க வாக்காளர் சீட்டு கொடுப்பது, அவர்களுக்கென்று ஒரு அடையாள அட்டை கொடுப்பது, இது அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பணி சார். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது தேர்தல் தேதி அறிவிப்பதிலிருந்து தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடித்து அந்த தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கும் வரை தேர்தல் ஆணையத்துடைய பங்கு இருக்கு சார். அது எந்த ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது, இது ஒரு பெரிய ப்ராசஸ். குறைந்தபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது ஏதோ 2 மாதம் 2.5 மாதத்தில் தேர்தல் முடியுதுன்னு நம்ம நினைக்கிறோம் நேயர்களே, ஆனால் இது 24x7 சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு பணிதான் நம்மளுடைய தேர்தல் ஆணையம். அதுக்கு அடுத்ததாக புதிய வாக்காளர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வாக்காளர்கள் உருவாகின்றார்கள். சோ அவர்களுடைய பெயர்களை உருவாக்குவது, அவர்களுடைய பட்டியலை தயாரிப்பது. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பையனா இருக்கும்போது அப்ப இருந்த வாக்காளர் பட்டியல்ல அந்த போட்டோ அது எதுவுமே இருக்காது சார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு போட்டோ உண்டு, அடையாள அட்டை உண்டு. அதனால இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே தேர்தல் ஆணையம் இந்த முயற்சி எடுத்துள்ளது. அதுக்கு அடுத்ததாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கென்று சின்னம் ஒதுக்குவது, அவர்களுடைய வேட்பாளர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அல்லது தேர்தல் ஆணையம் வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் பின்பற்றி செயல்படுகின்றார்களா, தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் நன்னடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது, இது போல நிறைய பங்கு அரசு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்த தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கல்லூரியிலுமே வந்து இந்த தேர்தல் சம்பந்தமாக விழிப்புணர்வுகள் நடத்தப்படுகின்றது. அதாவது ஓட்டர் எஜுகேஷன் சொல்லுவாங்க சார் ஆங்கிலத்துல. இந்த ஓட்டர் எஜுகேஷன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய குடிமக்கள் மற்றும் முதல் முதலாக வாக்கு செலுத்துபவர்களுக்கு இந்த 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக நடத்துறாங்க சார் ஓட்டர் எஜுகேஷன். அதுக்கு அடுத்ததாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பணிகளை நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்குங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி 19.16 லட்சம் பாதுகாப்பு வீரர்கள், படை வீரர்கள், துணை இராணுவம் என எல்லாருமே இதை ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த தேர்தல் சம்பந்தமாக எழக்கூடிய புகார்கள், அது சம்பந்தமாக நடக்கக்கூடிய சச்சரவுகள், இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான பணி நம்மளுடைய தேர்தல் ஆணையம். அது இறுதியாக இன்னொரு மிக முக்கியமான நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தோட பணி என்று சொன்னோம்னா, ஒரு தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்துவது என்பது நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பணி சார். ஸோ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நீங்க தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் நடக்கும் போது, தேர்தலுக்கு பிறகு வாக்கு எண்ணிப்பை, அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்களுடைய பட்டியல் சமர்ப்பிப்பது வரை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கு இருக்கின்றது சார்.
இப்போ வாக்குப்பதிவு, அதாவது மக்களுக்கு வந்து எந்தெந்த வகையில எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற வந்து அரசு வந்து பல்வேறு வகையிலையும் வந்து விழிப்புணர்வு செஞ்சு 100% வாக்குப்பதிவு செய்யணும், நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிற வகையில மக்களுக்கு வந்து அரசு சார்பாக பல விழிப்புணர்வு செய்கிறாங்க. அதே காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டம், நமக்கு உரிமை அப்படிங்கிற வகையில் குடிமக்கள் வந்து அவங்களுடைய பங்கு என்ன சார் செய்ய வேண்டிய விஷயம்?
நல்ல கேள்வி சார். இது முதல்ல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை நிலைநாட்ட வேண்டும். என்னவென்றால், இது என்னுடைய நாடு, என்னுடைய மக்களாட்சி, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது என்னுடைய கையில் உள்ளது, என்னுடைய வாக்கில் உண்டு. இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வேணும் சார். ஏனென்றால் இது என்னுடைய நாடு, என்னுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை தொடர்வதா அல்லது புதிய அரசாங்கம் வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது என்பது நம்மளுடைய கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்ததாக இந்த நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதாவது தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுடைய அரசியல் உரிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல ஆட்சி என்பது நம்ம மக்களோட கையில தான் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம நடுநிலைமையோட தான் பேசுறோம், நம்ம யாரையும் சார்ந்து பேசுவது கிடையாது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நல் ஆட்சி ஏற்படுவதற்கு இந்த தேர்தல் மூலமாக தான் பொதுமக்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக சார், மக்களாட்சி சிறப்பாக செயல்படுவதும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக, உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக மக்களாட்சியை சிறப்பாக செயல்படுவதில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் பங்கு உண்டு சார். இதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்னா, தேர்தலோட நம்மளுடைய பங்களிப்பு முடிவது கிடையாது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏதோ எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டோம், அதோட நம்மளுடைய அரசியல் பங்கேற்பு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சார். இது முற்றிலுமான ஒரு தவறான கண்ணோட்டம். இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்னவென்றால், தேர்தலை தாண்டி தேர்தலுக்கு பிறகு இந்த ஆட்சியில் அல்லது இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள், அரசாங்கத்தோட கொள்கைகள், நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள், இது அனைத்தையுமே நாம் புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய பங்களிப்பை நம்ம கொடுக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் குடிமக்களுடைய பங்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக 18 வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொருவரும் தங்களோட பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் அவசியமாக. அது மட்டும் கிடையாது, நீங்க தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஓட்டர் ஐடி சொல்லுவாங்க சார், வாக்காளர் அடையாள அட்டை என்பது நம்மளுடைய பெருமை சார். அந்த பெருமையை ஒருவர் உணர்ந்தான் என்றால் நிச்சயமாக ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக செயல்பட முடியும். அதனால 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா வந்து இந்த சார் இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது அவசியம் தேவை. எப்படி உங்களுக்கு ஆதார் தேவையோ, பாஸ்போர்ட் தேவையோ, அதை காட்டிலும் என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியராக எனக்கு என்னுடைய பார்வையில் பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டர் ஐடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது, முதல்ல நம்ம தேர்தல் அமைப்பை புரிஞ்சுக்கணும் சார். ஒவ்வொரு குடிமக்களும் அது ஏதோ டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்றத தாண்டி எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகின்றது, என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் எங்க உள்ளது, பெயர் மட்டும் கிடையாது சார், இந்த சீரியல் நம்பர்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, தேர்தல் நடக்கிற அன்னைக்கு போய் அவங்க பேரை தேடுவாங்க, வாக்காளர் பட்டியலை பார்ப்பாங்க. இது 1 நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க சார். அந்த பூத் ஸ்லிப்லேயே உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இது ஒரு சில இடத்துல கிடைக்கல அப்படின்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த இடத்துல உங்களோட பெயர் இருக்கு, எந்த பட்டியல் இருக்கு, எந்த பாகத்துல இருக்குன்னு. அது மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக ஆஸ் எ சிட்டிசன் நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா சார், யாருக்கு நம்ம வாக்கு செலுத்துறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட தான் சார் இருக்கு. நான் இன்னொன்று சொல்லணும்னா, என்னோட மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகனாக இருந்தாலும், என்னிடம் கேட்கும் போது நான் ஒரே வார்த்தை சொல்ல, உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீ வாக்கு செலுத்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு குடிமகனும் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா, இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க அப்படின்ற ரகசியத்தை நாம் வெளியே தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் நிறைய பேர் வந்து பதிவு போடுறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பதிவுகள் தவிர்த்து விட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக நாம் பணியில் இருக்க வேண்டும் சார். அதுக்கு அடுத்ததாக தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் குடிமக்கள் ஈடுபடக்கூடாது. அதாவது நீங்க மதத்தின் அடிப்படையில் அல்லது குறிப்பிட்ட ஜாதியோ மொழி கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ பிரச்சாரங்கள் மேற்கொள்வது அல்லது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவது இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்ம ஈடுபடக்கூடாது. எல்லாத்துக்குமே சார் மிக முக்கியமானது உங்களுடைய பங்கேற்பு, என்னுடைய பண்பலை நேர்களுடைய பங்கேற்பு என்பது மிக மிக அவசியம் இந்த 18வது மக்களவை தேர்தலில். ஏன் நான் பண்பலை நேர்களுடைய பங்கேற்பு என்பது மிக மிக அவசியம் இந்த 18வது மக்களவை தேர்தலில் ஏன் நான் வலியுறுத்துறேன் அப்படின்னா சார், ஒரு வருத்தமான செய்தி, இந்தியாவில் அதிகபட்சம் 66% தான் சார் வாக்குப்பதிவு நடந்திருக்கு பாராளுமன்ற தேர்தலில். இந்த 66% என்பது என்னுடைய விருப்பம் 100% வர வேண்டும். என்னைக்கு வாக்குப்பதிவு அதிகரிக்கின்றதோ நல்லவர்கள் ஆட்சி வருவதற்கும் நல் ஆட்சி வருவதற்கும் மிக மிக முக்கியமான வாய்ப்புகள் உருவாகும் சார். அதுக்கு அடுத்ததாக இறுதியான ஒரு செய்தி இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, மக்களோட பிரச்சனைகள் என்ன, எப்படி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது, அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, இதை அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை சார். இதை வந்து நம்ம யாரும் மறுக்க கூடாது சார்.
சார், இப்போ குடிமக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள், புது புது குழந்தைகள் பிறப்பது போல வாக்காளர்கள் புதுசாக, அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்தால் ஒரு புதிய வாக்காளர் அப்படிங்கிற வகையில் வந்து அவங்க வாக்கு அளிக்கும் உரிமையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ இளம் வாக்காளர்கள் இல்லை முதன் முதலாக வாக்களிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து என்ன விதமான ஆலோசனையை வந்து நீங்கள் சொல்ல இருக்கீங்க?
அருமையா சொன்னீங்க சார், புது குழந்தை மாதிரி பிறக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய புது வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், அவர்களை வரவேற்பது நம்மளுடைய கடமை சார். இதை நம்ம மறக்கக்கூடாது. இன்னொன்று விஷயம் அப்படின்னா, தேர்தல் என்பது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜனநாயக திருவிழா. இது வந்து அனைவரும் கொண்டாட வேண்டிய, இன பாகுபாடு மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய தேர்தல். த ரைட் டு ஈக்வாலிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, சமத்துவ உரிமை. அந்த சமத்துவ உரிமையானது இந்த தேர்தல்களின் மூலமாக தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நிலைநாட்டப்படுகின்றது. நான் முதல்லே ஒரு புள்ளி விவரம் சொன்னேன் சார், முதல் முதலாக வாக்கு செலுத்தக்கூடிய இளம் வாக்காளர்கள் இந்தியாவில் இந்த தேர்தலில் 1.82 கோடி பேர் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 85 லட்சம் பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த 85 லட்சம் பெண்கள், இவர்களுடைய பங்கு என்பது இந்த ஒட்டுமொத்தமான இளம் வாக்காளரோட பங்கு என்பது மிக மிக முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு உற்சாகத்தோடு ஒரு புத்துணர்ச்சியோடு குடும்பத்தோடு சென்று இளம் வாக்காளர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். அதுக்கு அடுத்ததாக ஒரு மை ஓட் இஸ் மை ப்ரைடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இது என்னுடைய பெருமை, என்னுடைய வாக்கு, இந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் வேணும் சார். மை ஓட் இஸ் மை ப்ரைட் அப்படின்னு எனக்கு கொடுத்த ஒரு உரிமையானது, இது ஒரு ஓட்டுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஓட்டும் தான் சார் கவுண்ட் ஆகுது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஓட்டுல நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொற்ப எண்ணிக்கையிலாம் வாக்காளர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில வந்து நம்ம எதிர்கால ஒரு இந்தியாவிற்காக, வளமான ஒரு இந்தியாவுக்காக நம்மளுடைய அடிப்படை உரிமையை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் சார். ஒண்ணு. அதுக்கு அடுத்ததாக இது இளம் வாக்காளர்களோட பொறுப்பு என்னவென்றால், 100% இளம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை தேர்தலில் பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்க யங் ஓட்டர்ஸ் ஓட்டு போடும்போது தான் சார் நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்ததாக இந்த இளம் வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க என்னவென்றால், மக்களாட்சியில் உங்களுடைய குரல் ஒலிப்பதற்கு இந்த தேர்தல்கள் ஒரு அடித்தளமாக உள்ளது. இட் இஸ் அன் அக்கேஷன் டு ரைஸ் யுவர் வாய்ஸ்வாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாக்கு மூலமாக உங்களுடைய குரலை நீங்கள் ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்ததாக இது ஒரு அதிகாரம் சார், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், இளம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்றவரா, இது ஒரு அரசியல் அதிகாரம். நான் பாடம் நடத்தும் போதே சொல்லுவேன் சார், அரசியல் லெவல் பாடத்துல மிக முக்கியமான உரிமையானது தேர்தலில் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு உண்டு, பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எம்பவர்மெண்ட் சார். அதை வந்து நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய மாணவிகளுக்கும் நாம தான் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த தேர்தல் மூலமாக தான் சமத்துவம் நிலைநாட்டப்படுகின்றது. இட் இஸ் ஈக்வாலிட்டி. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இட்ஸ் ஈக்வாலிட்டி. இந்த தேர்தல் வரும்பொழுதுதான் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு பெருமை உண்டு சார். நம்ம தான் சார் நம்மளுடைய மாணவர்களையும் நம்மளுடைய இளம் வாக்காளர்கள் நம்ம என்கரேஜ் பண்ணணும். எல்லாத்தோட சிம்பிளா சொல்லணும்னா சார், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய, இந்தியாவுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி என்பது நம்மளுடைய இளம் வாக்காளருடைய கையில் இருக்கின்றது. அதை மறந்துவிடக் கூடாது. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தேர்தலுடைய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு மக்களாட்சி செயல் தான் நம்மளுடைய தேர்தல். இன்க்ளூசிவ் சொல்லுவாங்க சார், எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு தேர்தல். நம்ம வயசின் அடிப்படையில் தான் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சார், வாக்குரிமை. அதனால இங்க பொறுத்தவரை எந்த ஒரு வேறுபாடு கிடையாது, எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால என்னுடைய இளம் வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், தேர்தல் நாளான அன்று நிச்சயம் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும், வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்துங்கள். யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் சார்.
வாக்களிப்பது நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தால் கூட, அதுவும் அதே நேரத்தில் நம்ம நேர்மையாக வகையில் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதோட சிறப்புகளையும் விரிவான வகையில் சொல்லலாம் சார்.
அருமையான கேள்வி. இதுவரை நம்ம பேசினதோட எண்டில் நம்ம பேசுற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நன்னெறி அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் எப்பொழுது எப்படி வாக்குகளை செலுத்துவது அப்படின்றத பத்தி பேச போறது. ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் என்னன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு காய்கறி வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு மொபைல் போன் வாங்குறோம், அல்லது ஏதேனும் ஒரு உடைமை வாங்கும் பொழுது பல பேரிடம் இதை விவாதிக்கின்றோம், பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்றோம், பார்கெயின் பண்றோம், பேரம் பேசுறோம், அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வாங்குறோம். 5 வருடம் நம்மளுடைய இந்தியாவுடைய தலையிடத்தை தீர்மானிக்கக்கூடிய, நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்ன போது, நிச்சயமாக நாம் நம்மளுடைய அனைத்து விதமான நம்மளுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்து விட்டு, யார் நமக்கு ஆட்சிக்கு வந்தால் யார் நம்மளுடைய எதிர்காலத்திற்கு துணை இருப்பார்கள் என்று நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் சார். இதற்காக தேர்தல் ஆணையம், இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் நிறைய இதுக்காக பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது வாக்களிப்பது உங்களுடைய மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்மளுடைய நல்ல குணநலத்தையும் நம்மளுடைய பண்புகளை வெளிப்படுத்துவது இந்த வாக்கு அப்படின்றதான் நான் சொல்லுவேன் சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கு என்பது இந்த சமுதாயத்தோட நலனுக்காக, இந்த பொதுமக்களோட நலன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நான் ஏதோ ஒரு வாக்கு செலுத்துறேன், இது என்னோட முடிஞ்சு போச்சுன்னு தயவுசெய்து நினைக்க கூடாது. ஒவ்வொரு வாக்கும் இந்த சமுதாயத்தையும் சரி, இந்த அரசையும் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை நம்ம மறக்க கூடாது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய கண்ணியம், நம்மளுடைய நேர்மை என்பது இந்த தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது உதாரணமா சொல்லணும்னா, நம்மளுடைய வாக்கு என்பது நம்ம யாருக்கும் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டோ, பணத்தை பெற்றுக்கொண்டோ, அல்லது ஏதேனும் ஒரு அடிப்படையில் நாம் நம்மளுடைய வாக்குகளை நாம் வந்து செலுத்தக்கூடாது. உங்களுடைய மனசாட்சிக்கு, உங்களுடைய பார்வையில் உங்களுடைய வாக்காளர் யாரு, உங்களுடைய வேட்பாளர் யாரு என்று தெரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். இன்னொன்று சார், மிக முக்கியமானது என்னன்னா, இந்த வாக்கு நன்னறி பொறுத்தவரை இது நம்ம மக்களாட்சிக்கும் நம்மளோட அரசியலமைப்புக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை சார். தேர்தல் சமயத்தில் நாம் வாக்கு செலுத்துவது என்பது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஏனென்றால் அரசாங்கம், அரசியலமைப்பு நம்மேல் நம்பிக்கை வைத்து இந்த உரிமை கொடுத்திருக்கிறாங்க, இந்த தேர்தல் என்பது உரிமை. சோ அந்த தேர்தலில் நாம் வாக்கு செலுத்த வேண்டியது மிக முக்கியமானது. இந்த வாக்கு செலுத்துவதன் மூலமா தான் நம்மளுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்றோம், சமத்துவத்தை வெளிப்படுத்துகின்றோம், நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி அனைத்துமே இதன் மூலமா தான் சார் வெளிப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், யோசித்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டுதல். இப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, 2 நாளுக்கு முன்னாடி சார் நம்ம ஊர்ல பிரச்சாரத்தை எல்லாமே நிறுத்திடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 2 நாட்கள் ஆறாம இருந்து வாக்காளர்கள் யோசித்து அவர்களுடைய தேவையை அவங்க முடிவு செய்யணும் சார். சோ அதற்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கின்றார்கள். சோ அதனால நீங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, இந்தியாவுக்கு யார் தேவை, யார் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும், எதிர்காலத்தில் நம்மளுடைய இளைஞர்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு யாரு வந்து வித்திடுவார்கள், இதன் அடிப்படையில் தான் சார் நம்ம வாக்கு செலுத்த வேண்டும். அதை தான் வந்து தேர்தல் ஆணையம் சொல்கின்றது, நன்னெறியின் அடிப்படையில் நீங்கள் வாக்குகளை செயல்படுத்த வேண்டும் சார். அதுக்கு அடுத்ததாக இறுதியாக என்னவென்றால், இந்த வாக்கு என்பது ஒவ்வொரு வாக்கும் ஒரு உன்னதமானது, ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு மதிப்பு உண்டு, அதை மறந்துவிடக் கூடாது. நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கு சார், 100 வாக்குகளில் 50 வாக்குகளில் தோல்வி அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு வாக்கும் வந்து புனிதமானது, ஒவ்வொரு வாக்குக்கு மதிப்பு இருப்பதன் விளைவுதான் இந்த தேர்தல் முடிவுகளும் இங்கு மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதனால வந்து நிச்சயம் நாம் நம்மளுடைய மக்களாட்சிக்கு செலுத்தக்கூடிய மரியாதை, அரசியலமைப்புக்கு செலுத்தக்கூடிய மரியாதை எல்லாத்துக்கு மேல, இது என் நாடு, என் மக்கள், என் தேசம் என்கின்ற ஒரு உணர்வு நம்ம கிட்ட வரணும் சார். அதற்காக தான் இந்த தேர்தல் திருவிழா நம்மளுடைய வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது சார்.
ஊர் கூடி தேர் திருவிழா நடப்பது போல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும். அதே போல் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் வாக்குப்பதிவு அப்படிங்கிற 100% வாக்குப்பதிவு செய்து நம்முடைய உரிமையையும் அதனுடைய நாட்டை கடமையையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தேர்தல் திருவிழா அப்படிங்கிற வகையில் தேர்தல் நடந்து அதனுடைய செயல்கள் நடக்க இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்முடைய புதுகை பண்பலை வாயிலாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த துறையில் பணியாற்றும் உங்கள் மூலியமாக ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு தகவலை புதுகை பண்பலை நேர்களுக்கு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார், ஒரு சிறப்பான நேரத்தில் ஒரு சிறப்பான தலைப்பு, அதுதான் புதுகை பண்பலையினுடைய சிறப்பு. காலத்துக்கு தகுந்தவாறு தலைப்புகள் விவாதங்களை தொடங்கி வைப்பது நம்மளுடைய புதுகை பண்பலை. அதை வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஏதோ நான் பெயருக்காக சொல்லவில்லை, மனப்பூர்வமாக சொல்கின்றேன். இன்றைக்கு பல பேர் மறந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசுறோம் சார். தேர்தலை பத்தி பேசுறோம், நியாயமான தேர்தலை பத்தி பேசுறோம் சார். நிச்சயம் நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான ரூபாயை பயன்படுத்தி செலவு செய்து அரசாங்கம் இந்த தேர்தல் நடத்துகின்றது. ஸோ இதில் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இதுகாரம் என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். நான் உலகத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளுடைய மகத்துவம் நம்ம நிறைய பேருக்கு தெரியல சார். 4 பேருக்கும் ஒரு வாக்குச்சாவடி, 10 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி உருவாக்குவது இந்தியாவில் தான். அது மட்டும் கிடையாது, நீங்க மலையில் சென்று தேர்தல் நடத்துகின்றார்கள் அல்லது பள்ளத்தாக்கிலும் தேர்தல் நடத்துகின்றார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் நாம் அனைவருமே பங்கெடுத்து எதிர்கால இந்தியாவுக்காக, அதாவது ஓட் ஃபார் பெட்டர் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல இந்தியாவுக்காக, ஒரு நல்ல தமிழ்நாட்டுக்காக, ஒரு நல்ல மக்களாட்சிக்காக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாக்கையும் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகவியல் துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் தேர்தல் களமும் வாக்களிப்பின் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.